الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الاثم والعدوان واتقوا الله ان الله شديد العقاب قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولوا يا رواه البخاري கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய ஆலயத்தில் மார்க்கத்தின் முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட குத்துபா உரையில் நல்ல காரியங்களில் பரஸ்பரம் உதவி செய்வோம் என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நீங்கள் இஸ்லாத்தை படித்து பார்த்தால் நன்மைகளை செய்யுங்கள், நன்மைகளில் நீங்கள் போட்டி போடுங்கள், நன்மைகளில் நீங்கள் முந்துங்கள் என்றெல்லாம் பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் கட்டளை போடுகிறான். அதில் திருமறை குர்ஆனின் சூரத்துல் மாயிதா என்று சொல்லக்கூடிய 5வது அத்தியாயத்தில் 2வது வசனம், அதிலே அல்லாஹ் பேசுகிறான், தாவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நீங்கள் ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்து கொள்ளுங்கள், பரஸ்பரம் நீங்கள் உதவி செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, எது விஷயத்தில் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால், அலல் பிர்ரி, நன்மையான காரியம் என்று வந்துவிட்டால் நீங்கள் உதவி செய்து கொள்ளுங்கள், வத்தக்வா, தக்குவமான காரியம், இரையற்றமுள்ள காரியம் என்று சொன்னால் நீங்கள் உதவி செய்து கொள்ளுங்கள் என்றும் சொல்லிவிட்டு, வலா தாவனு, பரஸ்பரம் நீங்கள் உதவி செய்து கொள்ள வேண்டாம், எதிலே, அலல் இஸ்மி, எது பாவமான காரியமோ அல்லது வரமும் இறக்கூடிய காரியமோ அதில் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், உதவி செய்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் பேசுகிறான். அதை நறுமை சகோதரர்களே, நம்ம நன்மையான காரியங்கள்ல இவங்க வந்து யாரு பண்றா, எந்த அமைப்பு பண்ணுகிறது, நம்ம பண்றோமா இல்லையா, சில ஒரு அமைப்பு ஒரு நல்ல காரியத்தை பண்ணுவாங்க, நம்ம வந்து அந்த அமைப்புல இல்லங்கிறதுக்காக அதுல போய் சேர்ந்து கலந்துக்கிற மாட்டோம். இந்த அமைப்புங்கிறது நம்மள்ட்ட அதிகமா இருக்கிறத தவிர அவங்க செய்யக்கூடிய இந்த காரியம் நன்மையா தீமையா என்று பார்ப்பது கிடையாது. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது, நீங்கள் செய்யக்கூடிய நபர்களை பார்க்க வேண்டாம், அந்த இயக்கங்களை அமைப்புகளை ஜமாத்துகளை நீங்கள் பார்க்க வேண்டாம், அவர்கள் செய்யக்கூடிய அந்த காரியத்தை நீங்கள் பாருங்கள், அந்த காரியம் நல்ல காரியம் என்று சொன்னால், இரையற்றமுள்ள ஒரு செயல் என்று சொன்னால் அதில் நீங்கள் என்ன செய்யுங்கள், பரஸ்பரம் உதவி செய்து கொள்ளுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு சொன்னா, நபிகள் நாயகர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து நல்ல விஷயங்கள்ல யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்றாங்கன்னு சொன்னா, முஸ்லிம்கள் மாத்திரம் அல்ல, முஸ்லிம் அல்லாத மக்கள் நன்மையான காரியங்களை செய்தால் நபிகள் நாயகம் போய் நின்று செய்வாங்க, தன்னால் முடிஞ்ச உதவி செய்வாங்க, அவங்களோடு சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க காபிர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள், அவங்க நல்லதை பண்றாங்க, ரசூலுல்லாஹ் போய் அந்த நன்மைக்கு சப்போர்ட் பண்ணாங்க என்பதை இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹு அலைஹி இந்த ஹதீஸை, இந்த வரலாறு பதிவு பண்றாங்க. ஹில்ஃபுல் ஃபுலூல் என்று சொல்லக்கூடிய ஒரு சங்கம் அன்றைக்கு மக்காவில் ஏற்பட்டது. ஹில்ஃபுல் ஃபுலூல் என்று சொன்னால், இன்னைக்கு நம்ம பல சங்கத்தை, பல அமைப்புகளை, பல இயக்கங்களை உருவாக்குறோம் இல்லையா, அது மாதிரி அன்றைக்கு ஒரு இயக்கத்தின் பெயர் என்ன என்று சொன்னால், ஹில்ஃபுல் ஃபுலூல். இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம், கண்ணியமிக்க ஒப்பந்தம். ஹில்ஃபு என்று சொன்னால் ஒப்பந்தம், ஃபுலூல் என்று சொன்னால் கண்ணியமான, கண்ணியமிக்க ஒப்பந்தம் என்கிற ஒரு அமைப்பு அன்றைக்கு மக்காவில் இருந்தது. இந்த அமைப்புல யாரெல்லாம் உறுப்பினர்கள் என்று சொன்னால், அபூஜஹிலே, அபூலஹபு, உத்துபா, சைபா போன்ற இஸ்லாமிய எதிரிகள், இவங்களோடு சேர்ந்து யார் இருந்தாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அமைப்பில் அங்கம் வகித்தார்கள். இந்த அமைப்புகளோடு சேர்ந்து அந்த மக்கள் நன்மை பண்றாங்களே அதுல சேர்ந்து இவங்களும் பண்ணாங்க என்பதை இமாம் அஹமது பதிவு பண்றாங்க. இந்த ஹில்ஃபுல் ஃபுதூலுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வது. யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் என்ன செய்யறது, உதவி செய்வது, நன்மையை ஏவி தீமையை தடுப்பது என்பதுதான் இந்த சங்கத்தின் நோக்கமாக இருந்தது. இந்த சங்கம் ஏன் ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால் மக்காவில் வாழ்ந்த கபீலா ஜுபைத் என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம், இந்த ஜுபைத் என்ற கோத்திரத்தை சார்ந்த பெரிய ஒரு வியாபாரி சிரியாவில் வியாபாரம் செய்துவிட்டு அவருடைய அந்த வியாபார பொருளை விற்பனை செய்வதற்காக மக்காவுக்கு வர்றாரு. பெரிய அந்த வியாபார பொருள் என்ன பண்றாரு, இந்த ஜுபைத் வந்து விற்பனை பண்றாரு. யாருட வித்தாரா அவர் சொன்னா ஆசிபின் வாயில் என்று சொல்லக்கூடிய மக்காக்காரரு. அவரு மக்காக்காரரு, இவர் என்ன மக்கத்துக்காரரு. ஆசிபின் வாயில்ட அந்த அவரோ வியாபார பொருளை வித்துட்டாரு. வித்துட்டா வாங்கினவர் காசு தரணுமா தர வேண்டாமா, கட்டாயம் தந்தாகனு அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு டேட் போட்டு கொடுத்தாகனு. அன்னைக்கு வந்து ஏமாத்துவது மோசடி என்பது சர்வசாதாரணமா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஆசிபின் வாயில் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா ஜுபைதை ஏமாத்தி விட்டார். இன்னைக்கு தர்றேன், நாளைக்கு தர்றேன், இப்ப தர்றேன், அப்ப தர்றேன், என்ன செஞ்சிட்டாரு, ஏமாத்தி விட்டார். எவ்வளோ போய் இவரை கேட்டு பாப்பாரு, தரமாட்டாரு. அந்த குடும்பத்து மக்கள் பெரியவங்க இருப்பாங்களே அவங்கள்ட்ட போய் சொல்லி பாப்பாரு, அவங்களும் சொல்லி பாப்பாங்க, இவர் என்ன செய்வார், ஆசிபின் வாயிலே குடுக்கு ஏமாத்திரன் என்ற எண்ணத்தோடு இவர் ஏமாத்தி வருவார். இப்படி செஞ்ச உடனே இந்த பாதிக்கப்பட்ட ஜுபைத் இருந்தாரு, இவர் என்ன செய்வார்னு சொன்னா நேரா மக்காவுல ஒரு மலைக்கு மேல போய் ஏறுவாரு. ஏறி நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன், ஆசி என்னை ஏமாத்தி விட்டார், எனக்கு உதவி செய்யக்கூடிய மக்கள் உண்டா, இந்த மக்காவில் எனக்கு யார் உதவி செய்ய மாட்டார்களா என்று பாதிக்கப்பட்ட மக்கள் மலையில ஏறி சவுண்டா பேசுவாரு. அந்த பேச்சு யாருடைய காதிலும் விழுந்தது என்று சொன்னால் அன்றைக்கு மக்காவில் வாழ்ந்த பெரிய ஒரு மனிதர் அப்துல்லா பின் ஜதான் என்று சொல்லக்கூடியவர், பெரிய மனுஷன், மக்கா வாசிகள் எல்லாம் மதிக்கக்கூடிய மக்கள், இவருடைய காதிலும் அந்த ஓசை விழுந்தது. எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்ன, வாங்க நம்ம எல்லாரும் ஒன்று, யாரே காதல்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாரும் ஒன்று கூடுவோம், ஒன்று கூடி ஒரு இயக்கத்தை உருவாக்குவோம், ஒரு அமைப்பு உருவாக்குவோம். அந்த அமைப்பின் நோக்கம் என்ன என்று சொன்னால் இந்த மாதிரி அநியாயம் பண்றாங்களே, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் உதவி செய்யறது என்று சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் மூலமாக அநியாயம் பண்ணாரு ஆசிபின் வாயிலே. அவர்கிட்ட போய் நீங்கள் இப்படி செய்வது நியாயமா, இது அநியாயம் இல்லையா என்று சொல்லி அந்த ஒரு பெரிய ஒரு இயக்கமா வச்சிருந்தாங்களே, ஜமாத்தா வச்சிருந்தாங்களே, அந்த ஜமாத்துடைய அதிகாரத்தை பயன்படுத்தி காசை வந்து வசூல் பண்ணாங்க. வசூல் பண்ணி வியாபாரம் பண்ணாரு, பாதிக்கப்பட்டாரு, அவருக்கு வந்து பிரிச்சு கொடுத்தாங்க என்பதை இமாம் அகமது வந்து பதிவு பண்றாங்க. அதில் யாரும் இருந்தது என்று சொன்னால் யார் இருந்தது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் அங்கம் வகித்தார்கள். அப்படி அங்கம் வகித்து விட்டு மதீனாவிற்கு வந்து மதீனாவுடைய பெரிய ஒரு ராஜ்யத்தின் அதிபராக ஆனாங்கன அப்படி மன்னராக இருக்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஞாபகம் ஊட்டுவாங்க, நாங்கள் மக்காவில ஹில்ஃபுல் ஃபுதூல் என்று சொல்லக்கூடிய ஒரு சங்கத்தை வைத்திருந்தோம், அந்த சங்கத்தின் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் உதவி செய்து கொண்டிருந்தோம், அந்த சங்கம் மறுபடியும் இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டால் நான் அதில் ஒரு உறுப்பினராக இருக்க ஆசைப்படுகிறேன். ரசூலுல்லா நபியா இருக்கிறாங்க, ஒரு மன்னரா இருக்கிறாங்க, நபியாக சாம்ராஜ்யத்தின் அதிபராக இருந்து கொண்டு லவ் உதய பிஹி ஃபில் இஸ்லாம், இஸ்லாம் வந்துவிட்ட பிறகு மறுபடியும் அந்த சங்கத்தை ஆரம்பித்து அந்த சங்கத்திற்காக என்னை அழைத்தால் நான் என்ன செய்வேன், அந்த சங்கத்திற்கு சேர்ந்து நான் உதவி செய்வேன் என்று சொன்னாங்கன்னு சொன்ன, அப்ப நபிகள் நாயகத்துடைய சுன்னா என்ன, யாரு செய்யறா என்று பார்ப்பதை விட என்ன பார்க்கணும், இவங்க என்ன பண்றாங்க, எந்த அமைப்புகளாக இருந்தாலும் சரி, இன்னும் சொல்ல போனா எந்த மதத்து மக்கள் எந்த ஜாதி மக்களாக இருந்தாலும் சரி, நல்ல காரியமா நீங்கள் உதவி செய்யுங்கள், கெட்ட காரியங்களா என்ன செய்ய வேண்டாம், உதவி செய்ய வேண்டாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்களா, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய ஸஹீஹ் முஸ்லிமின் 5193வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மையான காரியம் என்று வந்துவிட்டால் தன்னால் முடிஞ்ச உதவி செய்வாங்க. அப்படி உதவி செய்ய முடியவில்லை என்று சொன்னால் யாருக்கு உதவி செய்ய முடியுமோ அவர்களிடம் செய்வாங்க. எனக்கு உதவி செய்ய முடியல, இது நல்ல விஷயம், நீங்க நன்மைக்கு உதவி செய்யுங்கள் என்று நன்மையை உதவி செய்ய தூண்டுனாங்க என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல மதீனத்து பள்ளிவாசல உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப வெளியூர் மக்கள், ஏழையான மக்கள் பள்ளிவாசலுக்கு வருவார்கள். உங்களுக்கு தெரியும், சஹாபாக்குடைய வறுமையின் காரணத்தால் அவங்க வந்து யாசகம் கேட்க மாட்டாங்க. அப்ப ஏழை மக்கள், பக்கீரான மக்கள் பள்ளிக்கு வர்றாங்க, யாரும் கையேந்திரல. ஆனால் நபிகள் நாயகம் புரிந்து கொண்டார்கள், இவங்க ஏழை, சாப்பிடறதுக்கு வழி இல்ல, ஏதாவது எதிர்பார்த்து தான் பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க என்பதை நபிகள் நாயக அவங்களுடைய ஆடை, துணிமணி இருக்குது, நடக்கக்கூடிய அந்த நட இருக்குது, அதுகளை வச்சு புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிந்து கொண்டு சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, இவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். ஜகாத்தின் மூலமாக, சதாக்காவின் மூலமாக இந்த ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், உதவி செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லுவாங்க. சொன்னால் அந்த உத்தரவை கேட்ட சஹாபாக்கள் உதவி செய்யவில்லை. பொதுவா சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டா உதவி செய்வாங்க, என்னமோ தெரியல இப்ப ரசூலுல்லாஹ் உதவி செய்ய சொன்னாங்களே, சதக்கா ஜகாத் கொடுக்க சொன்னாங்களே அந்த ஏழை எளிய மக்களுக்கு, அதுக்கு சஹாபாக்கள் என்ன பண்ணல, உதவி செய்யல. உதவி செய்யலான உடனே நபிகள் நாயகத்திற்கு கோபம் ஏற்பட்டு விட்டது. என்னடா ஏழை மக்கள் உதவி செய்ய சொல்றோம், உதவி செய்ய மாட்டுகிறார்கள அப்படி கோபம் வந்து, நமக்கு எல்லாம் கோபம் வந்துச்சாக்கே, உடனே வாயில காட்டுவோம் அல்லது செயல்ல காட்டுவோம், இது நம்ம பண்பாடு. ஆனா நபிகள் நாயகத்துடைய பண்பாடு என்ன என்று சொன்னால், கோபம் வந்து விட்டால் வாயில் காட்ட மாட்டார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். அந்த கோபத்தை சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில் ஒரு மாற்றம் இருப்பாரு, முக சிவப்பு, முகத்தில் மாற்றம் வந்தவனையே ரசூலுல்லாஹ் கோபப்பட்டாங்க என்பதை சஹாபாக்கள் புரிந்து கொள்வார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சதக்கா கொடுக்கல, ஏழை எளிய மக்களுக்கு ஜகாத் பண்ணல என்பதை பார்த்த உடனே கோபத்தை எப்படி காட்டினாங்க, சரசர என்று வார்த்தைகள் காட்டவில்லை, செயல்களில் காட்டவில்லை, எதில காட்டுறாங்க, முகத்திலே காட்டினார்கள். முகத்தில காட்ட உடனே ஒரு சஹாபி புரிஞ்சுக்கிட்டாரு, ஆகா ரசூலுல்லாஹ் கோபப்பட்டாங்க என்பதை புரிந்து கொண்ட ஒரு சஹாபி எந்திரிச்சு நேரா வீட்டுக்கு போய் அவரு கொஞ்சம் வெள்ளி கட்டி வச்சிருப்பாரு, அந்த வெள்ளி கட்டியை கொண்டு வந்து அந்த ஏழை எளிய மக்கள் இருந்தாங்களே இந்தாங்க ஏ சார்பாக சதக்கா உங்களுக்கு அப்படின்னு கொடுத்துருவாரு. அப்படின்னு கொடுத்த உடனே இன்னொரு சஹாபி எந்திருப்பாரு, அவர் வீட்டுக்கு போவாரு, அவரு பையில வந்து பேரிச்ச போல தூக்க முடியாம கஷ்டப்பட்டு நினைச்சுவாரு, தூக்கிட்டு வந்து இதோ என் சார்பாக உள்ள உதவியாக இருக்கிறது என்று இரண்டாவது சஹாபி கொடுத்தாரு. மூணா சஹாபி எதிரிச்சாரு, தூக்க முடியாத ஒரு மூட்டையை கொண்டு வந்தாரு, ஃபுல்லா கோதுமையாக இருக்கிறது, கோதுமை மூட்டை தூக்க முடியாமல் சுமக்க முடியாமல் இது என் சார்பாக உள்ள சதக்காவாக இருக்கிறது என்று சஹாபாக்கள் அவரவர்களுக்கு முடிந்த உதவிகளை அந்த ஏழை எளிய மக்கள், பக்கர்கள் இருந்தாங்க அவங்களுக்கு கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத பாக்குறாங்க, முதல்ல சதக்கா பண்ணாம இருந்தாங்களே அதை பார்த்து கோபப்பட்டாங்களே, அப்புறம் சதக்கா பண்ணாங்களே அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அதை பார்த்து சந்தோஷப்பட்டவனையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், மன் சன்ன பில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனத்தன், யார் இஸ்லாத்தில இந்த நன்மையை முதல் முதல் ஆரம்பித்தாரோ, யாரும் கொடுக்காம இருந்தாங்க, முதல்ல பிஸ்மில்லான்னு ஒரு ஆள் துவங்கி வச்சாரு, அவருக்கு எவ்வளவு நன்மை என்று சொன்னால் அந்த வெள்ளியை கொடுத்தாரு, அதற்குரிய நன்மையையும் அவருக்கு அல்லாஹ் கொடுப்பான். இரண்டாவது ஆளு பேச்சவரத்து கொடுத்தாரு, அவருக்கு அந்த நன்மையை அல்லாஹ் கொடுத்து விட்டு அதே நன்மை யாருக்கு உண்டு, முதல்ல ஆரம்பிச்சு வச்சாரு அவருக்கு உண்டு. மூணாவது ஆளு கோதுமையை கொடுத்தாரு, அவருக்குரிய நன்மை அல்லாஹ் கொடுத்துருவான். அதுக்கு மேல என்ன செய்வான்னு சொன்ன, பிஸ்மில்லாஹ் துவக்கி வச்சாரு, இவருக்கு என்ன செய்வான், அல்லாஹ் கொடுப்பான் என்று சொல்லிவிட்டு, என் அருமை சஹாபாக்களே நீங்கள் நன்மைகளில் முந்துங்கள், நன்மைகளில் போட்டி போடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அறிவுரை சொன்னாங்க என்கிற இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய கிதாபுல பதிவு பண்ணிருக்கிறாங்களே. அப்ப நன்மையான காரியம் என்று வந்துவிட்டால் யாரு பண்றா என்ன என்பதெல்லாம் பார்க்காமல் இவங்க பண்ணக்கூடிய காரியம் என்ன, நன்மையா தீமையா என்று பாருங்கள். உங்க அமைப்பாக இருக்கலாம், உங்கள் ஜமாத்தாக இருக்கலாம், உங்கள் இயக்கங்களாக இருக்கலாம், அவர்கள் செய்வது பாவம் என்று வந்துவிட்டால் என்ன செய்யக்கூடாது, சப்போர்ட் பண்ணக்கூடாது. உங்க இயக்க உங்க அமைப்பு இல்லாம இருக்கலாம், இன்னும் சொல்ல போனா நான் முஸ்லிம்களாக இருக்கலாம், அவங்க நல்லதை செய்யலாம், நம்ம போய் என்ன செய்யணும், வாழ்க்கை பரிகார ரசூல்லா போய் உதவி செஞ்சாங்களே அந்த மாதிரி உதவி செய்யணும் என்பதை நீங்கள் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மாத்திரம் அல்லாமல், என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மையில எப்படி போட்டி போட்டாங்க, தன்னால முடிஞ்ச உதவிகளை செஞ்சாங்க, எப்படி செய்ய வச்சாங்க என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். அவங்க மதீனாவுக்கு வந்த உடனே மதீனாவுல வந்து முதல்ல ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க. இன்னைக்கு அந்த பள்ளிவாசலுக்கு பேரை என்ன? மஸ்ஜிதுன் நபவி, நபிகள் நாயகத்துடைய பள்ளிவாசல். நான் கேட்கிறேன், மஸ்ஜிதுன் நபவி என்று அந்த பள்ளிவாசலுக்கு யார் பேர் வச்சது? ரசூலுல்லாஹ் வைக்கிறாங்க. ஹாதா மஸ்ஜிதி, இது என்னுடைய பள்ளிவாசல். மஸ்ஜிதுன் நபவி, மஸ்ஜிதுன் நபவி என்று நம்மள பிந்தி வந்த மக்கள் வைக்கிற வச்சது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹாதா மஸ்ஜிதி, ஹாதா மஸ்ஜிதுன் நபவி என்று அவங்களே பேர் வைக்கிறாங்க. இந்த மசூது நபவின்னு அவங்க பேர் வைக்கிறாங்களே, அந்த பள்ளிவாசல கட்டுறாங்களே, அது நீங்க பாத்தீங்களாக்க, அவங்க மக்காவிலிருந்து துரத்தப்பட்டு மதினாவுக்கு வர்றாங்க. கையில காசு பணங்களை சொத்து சுகங்களை கொண்டு கொண்டு மதினாவுக்கு வரல, வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்ன, இங்க இருக்கணும், இங்கே ஒரு அரசை நிறுவ வேண்டும், அந்த அரசின் மூலமாக பலதரப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க. அப்படி ஆசைப்பட்ட ஒரு தங்கக்கூடிய ஒரு இடம் பள்ளிவாசல் வேணுமா, இல்ல ஒரு கேட்கல வேணுமே, மறுக்கத்து வேணுமே. அப்ப மறுக்கத்துக்கு என்ன பண்றாங்க, ஒரு இடத்தை வாங்கணும் அப்படி முடிவு பண்றாங்க. கட்டுமானம் பண்றதுக்கு முன்னால இடம் இருந்தாதான் கட்ட முடியும், முதல்ல இடத்தை வாங்கணும் பாக்குறாங்க. இடத்தை வாங்குறாங்க, யார்கிட்ட வாங்கினாங்க? அந்த இடம் ரெண்டு எத்தீம்களுக்கு சொந்தமான இடம் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு பள்ளிவாசல் வந்து பெருசாக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்து பள்ளிவாசல் நீங்க பார்த்திருக்கலாம், அந்த பள்ளிவாசல் ரெண்டு எத்தீம்களுக்கு சொந்தமான அந்த இடமாக இருக்கிறது. முதல்ல இடத்தை வாங்கணுமே, இடத்தை வாங்க கையில காசு இல்லையே. மக்காவுல ரசூல் சாஸ்ல வந்து பணக்காரவங்களா இருந்தாங்க, ஹதிஜா நகை நிக்காக பண்ணாங்களே, அதுக்கப்புறம் பணக்காரவங்களா ஆயிட்டாங்க. நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே, நம்மளால வந்து இடத்தை வாங்க முடியாது. யோசிக்கிறாங்க, யோசிச்சு இந்த நன்மையை நம்மளால செய்ய முடியல, காசு பணம் போட முடியல, இடத்தை வாங்க முடியல, நம்ம என்ன செய்வோம்? நன்மையை தூண்டுவோம், நன்மையை ஏவோம்னு சொல்லிட்டு என் அருமை சகாபாக்கல, இந்த இடம் இந்த ரெண்டு எத்தீம்களுக்கு சொந்தமான இடமாக இருக்கிறது, இவ்வளவு ரேட்டை சொல்கிறார், அந்த பணத்தை கொடுக்கணும், அந்த தீனாரை திருகத்தை கொடுக்க வேண்டும், உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நன்மையான காரியம் பள்ளிவாசல் ஒரு இடம் கட்டுமான நன்மையான காரியம் என்று வந்துவிட்டால் என்ன பண்ணாங்க, அவங்க சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, சஹாபாக்கள் கொடுக்கறாங்க, அந்த காசு வச்சு என்ன பண்ணாங்க, இடத்தை வாங்குறாங்க. இடத்தை வாங்கிவிட்டு யாரு கட்டுறது? ரசூலுல்லாஹ் சஹாபாக்களே முன்னின்று கட்டினார்கள். இதுக்காக பெரிய ஒரு இன்ஜினியர் அந்த மாதிரி இல்லாம ரசூலுல்லாஹ் தான் பெரிய இன்ஜினியர். அந்த ஹதீஸை நீங்க படிச்சு பாத்தீங்களா, மஸ்ஊத் நபவிக்கு பெரிய இன்ஜினியர் யார் இருந்தது? அவங்க தான் இருந்தாங்க. அந்த மேஸ்திரி கொத்தனாரி சித்தாலா சஹாபாக்களை வச்சுக்கிட்டாங்க, கஷ்டப்பட்டு கட்டுறாங்க, எல்லாருமா சேர்ந்து கட்டுறாங்க. அப்படி கட்டுகிற போது சில சமயத்தில் வறுமையாக கஷ்டமாக இருந்தது. அப்போது சொன்னார்கள், அல்லாஹுமே லா ஐஷா இல்லா ஐஷல் ஆகிரா, அல்லாஹ்வே எங்களுக்கு மறுமை வாழ்க்கையை தவிர இம்மை வாழ்க்கை என்பது எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. கஷ்டப்படுறாங்க, சஹாபாக்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது, சஹாபாக்களை உற்சாகப்படுத்த வேண்டும். நீங்க கஷ்டப்படுறீங்க, இதுக்கு மறுமையில பெரிய கூலி உண்டு, பெரிய நன்மை உண்டு. எனவே அல்லாஹு மக்பில் அன்சாரி முஹாஜரா, அல்லாஹ்வே அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் மன்னித்து அருள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்களுக்கு உதவி செஞ்சு, சஹாபாக்களுக்கு துவா செஞ்சு, சஹாபாக்கள் ஆர்வமூட்டி, நபிகள் நாயம் சஹாபாக்கள் சேர்ந்து என்ன பண்ணாங்க, அந்த பள்ளிவாசல கட்டினாங்க என்று சொன்னால் என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, அப்ப நன்மையான காரியம் என்று வந்துவிட்டால் நபிகள் நாயகம் சஹாபாக்கள் எப்படி சப்போர்ட் பண்ணி உதவி செஞ்சு ஒரு பெரிய ஒரு காரியத்தை செஞ்சாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து சான்றா இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்க, பள்ளிவாசல கட்டி முடிச்சுட்டாங்க, மிம்பர் வேணும், பள்ளிவாசலுக்கு மிம்பர் வேணும்ல, ஏறி ஹுத்பா பண்ணணுமே. மிம்பரா ரசூல்லா முதல்ல எதுல ஏறி பண்ணாங்க தெரியுமா? பள்ளிவாசல் கட்டப்பட்டு ஒரு பேரித்த மரம், அந்த மரம் வெட்டப்பட்ட அந்த தூர் இருக்கு பாருங்க, அதை அப்படி சாஜ போட்டுருவாங்க, அதை அப்படி கடக்கும், அதுக்கு மேல ஏறி என்ன செய்வாங்க, குதுபா பண்ணுவாங்க. செடியா நிக்க முடியாது, இந்த அளவுக்கு சமத்தரையா இல்லாதனால என்ன செய்ய முடியாது, செடியா நின்று பேச முடியாது. அது அவங்களுக்கு சில சங்கடம் ஏற்பட்டது. அந்த மாதிரி பண்ணனால என்ன பண்றாங்கன்னு சொன்ன, பள்ளிவாசலுக்கு மிம்பருக்கு ஒரு ஆளை பிடிக்கணும், இடத்துக்கு ஆளை பிடிச்சாச்சு, ஓரளவு கட்டியாச்சு, மிம்பருக்கு ஆளை பிடிக்கணும் அப்படி யோசிக்கிறாங்க. யோசிச்சா ஒரு அன்சாரிய சஹாபிய பெண்மணி எல்லாத்தையுமே கேட்க முடியாது, தர்றதுக்கு வசதி வாய்ப்பு வேணுமா இல்லையா, அவங்கள்ட்ட போய் கேட்க முடியும், இவங்க அன்சாரி, இவங்கள்ட்ட வசதி வாய்ப்பு இருக்குது. மட்டும் இல்லாம அந்த அம்மா என்ன வியாபாரம் பண்ணாங்க சொன்னா, மர தொழில், அடிமைகளை வைத்துக் கொண்டு, அடிமைகள்ல என்ன இந்த மாதிரி பர்னிச்சர் பண்ணுவது, தேரு பண்றது, மெஹரா பண்ணுவது, மிம்பர் பண்ணுவது, இந்த மர சம்பந்தப்பட்ட வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இவங்கள்ட்ட போய் கேட்டா இவங்க தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி அந்த அம்மையார பார்த்து, என் அருமை சகோதரியே, நான் மிம்பர்ல ஏறி நின்று பயான் செய்யணுமே, குத்துபா பண்ணணுமே, எனக்கு இதில் நிற்பது சிரமமாக இருக்கிறது, எனவே நீங்கள் பள்ளிவாசலுக்காக அல்லாஹ்வுக்காக ஒரு மிம்பரை செஞ்சு கொடுத்துருங்க, நாங்க பள்ளிவாசல வச்சிருவோம் என்று கேட்கிறது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அன்சாரிய சஹாபிட்ட போய், சஹாபிய பெண்மணிட்ட போய் கேட்பாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவோம், ரசூலுல்லாஹே அதை கேட்டுட்டாங்களே, கொடுக்கக்கூடிய அந்த பலக்கத்தை நம்ம கொடுத்துக்கிறோம், நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிமைக்கு உத்தரவு போடுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை கேட்டு எப்படி உங்களுக்கு மிம்பர் வேணும் அந்த ஐடியா கேட்பாங்க, ரசூலுல்லாஹ் ஐடியா சொல்லுவாங்க. அவங்க சொல்ற மாதிரி அந்த அம்மா போய் அடிமைகிட்ட சொல்லி ஊரு வாரங்க, அடுத்த ரசூலுல்லாஹ் இந்த மிம்பர்ல ஹுத்பாவில் சொல்லுவாங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை ஜும்மா யாருடைய மிம்பராக இருந்தது? அந்த அம்மையார் கொடுத்தாங்களே, அந்த அம்மையாருடைய மிம்பர் இருந்து கொண்டு நபிகள் நாயகம் ஹுதுவா பண்ணாங்க என்கிற இந்த ஹதீஸை இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் போன்ற பல்வேறு முஹத்தீதிகள் தன்னுடைய கிதாபுகளை பதிவு பண்ணிருக்கிறாங்களே. அப்ப நன்மை என்று வந்துவிட்டால் நம்மளும் செய்யணும். ஒருவேளை செய்ய முடியவில்லை என்று சொன்னால் நீங்க இது நல்ல காரியத்தை பண்ணுங்க, இந்த நன்மை நீங்க செய்யுங்க என்று சொல்ல வேண்டும் என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து சான்றா இல்லையா? அதே மாதிரி பரஸ்பர நன்மைகள் செய்யுங்கள் என்பதற்கு அழகான ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி பதிவு பண்ணிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருந்த போது 10 வருஷம் இருந்தாங்கல்ல மதீனாவுல, மதீனாவுல ஆட்சி தலைவராக இருந்தாங்களே, அப்ப சில நேரங்களில் சில ஆண்டுகளில் கடுமையான பஞ்சமாக, கருமையான வறட்சியாக, மழையே இல்லாத, விவசாயமே இல்லாத, புற்பூண்டுகளே முளைக்காத, உண்ண வழி இல்லாம கஷ்டப்பட்டு சஹாபாக்கள் பஞ்சத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்துல எவ்வளவு பஞ்சம் சொன்னா சாப்பிடறதுக்கு கஷ்டங்கிறது மட்டும் கிடையாது, குடிக்கிறதுக்கு சொல்லத்தக்க தண்ணி இல்ல, தண்ணி ஊறணுமே, மழை பெய்யணுமே, மழை இல்ல, ஊத்து ஈத்து கிணறுல தண்ணி இல்ல, தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க. சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பாருங்க, மதீனாவுடைய ஒரே ஒரு கிணறு, அந்த கிணற்றில் மாத்திரம் ஏராளமாக தண்ணீர் ஊறுகிறது. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், ஒண்ணும் இல்ல, நீங்க மதீனாவுக்கு போய் பாருங்க, அப்படியே நீங்க தபூக்கு நோக்கி போங்க, மதீனாவுல நீங்க தபூக்கு போனீங்களாக்கு ஹைபருக்கு போகலாம். நீங்க மதீனாவுல கிணத்துல தண்ணியை பார்த்தா தண்ணி இருக்காது, நீங்க ஹைபரை நோக்கி போங்க, ஏறக்குறைய 600 கிலோமீட்டர் இருக்கு, எல்லாம் வறட்சியோ வறட்சி, பாலைவனமா பாலைவனமா இருக்கு, ஹைபர்ல தண்ணி இருக்காது. ஹைபர்ல இருந்து ஒரு 700 கிலோமீட்டர் போனீங்களாக்கு மதாயின் சாலிஹ், சாலிஹ் நபி வாழ்ந்தாங்களே, சமூது கூட்டம் இருந்தது அந்த ஊர் இன்றைக்கும் இருக்கிறது, அங்கன வரையிட பாத்தீங்களாக்கு தண்ணி இருக்காது. சமூது கூட்டம் இருந்தது, சாலிஹ் நபி வசித்தாங்களே, சாலிஹ் நபிக்கு வந்து அற்புதத்தின் மூலமாக அல்லாஹ் ஒரு ஒட்டகத்தை கொடுத்தானே, குர்ஆன் பேசுகிறது, ஒரு பாறை வெடித்தது, பாறையின் வெடிப்பின் மூலமாக என்ன உருவானது? ஒரு ஒட்டகம் உருவானது. யாருக்குரிய அற்புதம்? ஒரு நபிக்கு, சாலிஹ் நபிக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம். சாலிஹ் நபியுடைய சமுதாயத்துக்கு என்ன பேரு? சமூது என்று சொல்லக்கூடிய ஒரு அநியாயக்கார சமுதாயம். இதுல இந்த சாலிஹ் நபியுடைய ஒட்டகம் தண்ணீர் குடித்தது, அந்த கிணறு நீங்க இன்னைக்கு பார்க்கலாம். சவுதி அரேபியாவுல ஹைபரில் இருந்து தபூக்கு போற வழியில ஒரு 200 கிலோமீட்டர் தாண்டி போனீங்களாக்கு மதாயின் சாலி, இன்னைக்கு பேர் மதாயின் சாலி, அன்றைக்கு பேர் வந்து அலோலா. அந்த அலோலாவுக்கு போய் பாத்தீங்களாக்கு, நீங்க அந்த கிணத்து நான் பாத்துருக்கிறேன், கிணத்துக்குள்ள பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 15-20 அடிக்கு கீழே என்ன இருக்கு? தண்ணி. அரபு நாடுங்க, சவுதி அரேபியாவுங்க, பாலைவனமா பாலைவன, பாலைவனத்தில் நான் பார்த்து ஒரு 5 வருஷம் இருக்கேன், 5 வருஷத்துக்கு முன்னால ஒரு 15-20 அடிக்கு கீழே தண்ணீர் இன்னைக்கும் வருகிறது என்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய அற்புதமா அற்புதம் இல்லையா? அல்லாஹ்வுடைய அற்புதம். அதே மாதிரி பாத்தீங்க, வறட்சியில மழை பெய்யல, மதியனாவுல தண்ணி இல்ல, ஒரே ஒரு கிணத்துல மட்டும் அபரிமிதமாக தண்ணீர் ஊறுகிறது. அந்த கிணத்துக்கு பேர் வந்து ரூமா, ஹதீஸ் அப்படி வருகிறது. கிணத்துக்கு பேர் என்ன? ரூமா என்ற கிணறு. அந்த கிணறு யாருக்கு சொந்தம் என்று சொன்னால் ஒரு முஸ்லிமுக்கு சொந்தமானது அல்ல, ஒரு யூதனுக்கு சொந்தமானது. யூத கிணறு, அவர் தான் ஓனரு. நிறைய தண்ணி கிடைக்குது, மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, சாவாக்கள் கஷ்டப்படுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் விலை பேசுறாங்க, கிணத்தை வாங்கிடலாமே, வாங்கி எல்லா மக்களுக்கும் பொது உடமையா ஆக்கி விடலாமே அப்படின்னு விலை பேசுறாங்க. அந்த யூதர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வியாபாரம் பண்ணுவாங்களா இல்லையா, தேவையை பயன்படுத்தி எக்கச்சக்கமான ரேட்டை சொல்றாரு. அவர் சொன்ன ரேட்டு என்ன? 30,000 திருகம். அந்த அளவுக்கு பெறவே பெறாது, 3,000 திருகம்க்கு பெறாத ஒரு கிணறு, பஞ்சம், வறுமை, வேற கிணற்றில் தண்ணி இல்லை என்ற காரணத்தால 30,000 திருகம் என்று அவர் சொன்னார். ரசூலுல்லாஹ் குறைச்சி தாங்க, விலை பேசி பாக்குறாங்க, இதுதான் இதான் கடைசி ரேட்டு. கடைசி ரேட் சொன்ன உடனே அப்படியே பாப்பாங்க, எந்த சஹாபிட கேக்குறது இவ்வளவு பெரிய அமௌண்ட் யார் தருவா பாக்குறாங்க. பார்த்தா தன்னுடைய மருமகன் பக்கத்தில் இருந்தார், யாரு? உஸ்மான் பின் அஃபான், பெரிய பணக்காரவங்க. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு மருமகனை பார்த்து சொல்லுவாங்க, நேரடியா அவர்கிட்ட மட்டும் கேட்டுறாம இவர் தான் செய்யணும் என்ற நோக்கத்துல பொத்தாம்பதோ சொல்லுவாங்க, மன் ஹபர பியர ரூமா பலஹுல் ஜன்னா, யாரு இந்த ரூமா என்ற கிணற்றை வாங்கி மக்களுக்காக கொடுத்து விட்டாரோ, முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல எல்லாத்துக்குமா சேர்த்து கொடுத்து விட்டாரோ, அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது, அவர் நிச்சயமான சொர்க்கவாசி என்று நபிகள் நாயகம் அறிவித்தார்கள் அப்படின்னு அறிவித்த உடனே உடனே உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு ரேட்டுங்குவாங்க, 30,000 திரஹமே, நான் பொறுப்பு, முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமான கிணறு அல்ல, எல்லாத்துக்கும் சேர்த்து பயன்படுத்திக்கிறங்க என்று அவர் சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரூமாங்கிற கிணத்தை வாங்கி பொது உடமையாக ஆக்கினார்கள். இதை பார்த்து பல மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற ஹதீஸை இமாம் புகாரி பதிவு பண்ணிருக்கிறாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்ம எல்லாம் தாவா செய்யறோமா இல்லையா? நம்முடைய தாவா எப்படி இருக்குது? வெறுமனை பேசுவது, பயான் செய்வது, சீடியாக போடுவது, நெட்டாக போடுவது? நான் கேட்கிறேன், இஸ்லாம் இந்த இந்தியாவுக்குள்ள வந்துட்டேன் என ரசூலுல்லாஹ்வுடைய பயானை கேட்டுப்பட்டு, சீடியை கேட்டுப்பட்டு, வாட்ஸ்அப்ல கேட்டுப்பட்டா சஹாபாக்கள் இந்திய முஸ்லிம்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க? இன்னும் சொல்ல போன ஹதீஸ் பிரகாரம் நீங்க பாத்தீங்கன்னாக்க, நம்ம ஹுத்பா பண்றோம், நம்ம பண்ணக்கூடிய ஹுத்பாவுடைய நேரம் என்ன? ஏறக்குறைய 30 மணி நேரம், 40 நிமிஷம் ஹுத்பா பண்றோம், துளு வைக்கிறோம், இவ்வளவு நேரம் 10 நிமிஷம், 10 நிமிஷம் ஜுமா துலகை, ஹுத்பா வந்து 40 நிமிஷம். நீங்க கரெக்டா நூல் புடிச்சு பாத்தீங்களாக்கே, இது கூட சுன்னாவுக்கு மாத்தம் தான், சரியா? நீங்க தப்பா நினைக்காதே, ஹதீஸ் பிரகாரம் பாத்தீங்களாக்கே சுன்னாவிற்கு இதுவும் மாற்றம். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுத்பா பண்ணுவாங்க, அதுக்கு பிறகு துளு வைப்பாங்க. ஹுத்பாவுடைய நேரம் அதிகமா, துலுகை நேரம் அதிகமா என்று சொன்னால் எந்த நேரம் அதிகமா இருக்கு? தொழுகை நேரம் தான் அதிகமாக இருந்தது, ஹுத்பா ரத்ன சுருக்கமாக இருந்தது என்றெல்லாம் ஹதீஸ் இருக்கா இல்லையா? அப்ப கொஞ்சமா பேசுவாங்க, நிறைய மக்கள் இஸ்லாத்துக்கு வருவாங்க என்று சொன்னால், பேச்ச பார்த்து மட்டும் மக்கள் இஸ்லாத்துக்கு பெருசா வரல, எதை பாக்குறாங்க? ரசூல்லாவுடைய குணத்தை பார்த்தாங்க, ரசூல்லாவுடைய செயலை பார்த்தாங்க. குர்ஆனில் தெளிவாக அல்லாஹ் பேசுகிறான், ஃபபிமா ரஹமத்தி மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்வி லன் ஃபல்லு மின் ஹவ்லிக. நபியே, உன்னுடைய மென்மையின் காரணத்தால் மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். எதுக்காக வர்றாங்களா? பயான கேட்டுலாம் பெருசா வரலையா? ரசூல்லாவுடைய செயலை பாக்குறாங்களா? ரசூல்லா ஒரு முரட்டு தன்மை உள்ளவர் அல்ல, ரசூல்லா மன்னிக்க கூடியவரே, மென்மை உள்ளவரே என்ற காரணத்தால் கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்த மக்களை உறுதியாக நீக்க வைக்கிறது இஸ்லாத்திற்காக உயிர் தியாகம் பண்றாங்களே, அதற்கும் என்ன காரணம் என்று சொன்னால், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய மென்மை. வலவு குந்த பல்லன், நீங்கள் மாத்திரம் கடுகடுப்பாக இருந்திருந்தால் லன் பல்லோ மின் ஹவுலிக்க, உங்களை விட்டு என்றைக்கு ஓடி போய் விடுவார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மக்களுக்கு தாவா பண்ணாங்க, எப்படி நன்மையை பண்ணாங்க, தானம் பண்ணாங்க, பிற மக்களுக்கு பண்ண வச்சாங்க என்பதை சொல்லி ஒரே ஒரு ஆயத்தை உங்களுக்கு ஞாபகம் கூட்டுவது என்று சொன்னால், ஒரு ஆயத்து சின்ன ஒரு ஹதீஸ். ஆயத்து என்ன? சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 85வது வசனம். அதில் அல்லாஹ் பேசுகிறான், மன் யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுன் லஹு நஸீபு மின்ஹா. யார் ஒரு நன்மைக்கு பரிந்துரை செய்கிறாரோ, நன்மையை மட்டும் அவர் செய்யல, அவர் செய்ய முடிய நன்மை செய்ய முடியல, பாய் இந்த நன்மையை நீங்க செய்யுங்க, அந்த நன்மையை நீங்க செய்யுங்க என்று நன்மைக்கு யார் பரிந்துரை செய்கிறாரோ, யகுன் லஹு நஸீபு மின்ஹா, அவருடைய பரிந்துரையை கேட்டு அவர் நன்மை செய்கிறாரே, அதே நன்மையை, அதே கூலியை யாருக்கும் அல்லாஹ் கொடுப்பான். நன்மைக்கு பரிந்துரை செய்தாரே, தூண்டினாரே, அவருக்கும் அல்லாஹ் கொடுப்பான் என்று அல்லாஹ் பேசுகிறான். நபிகள் நாயகம் சொல்றாங்க, என் அருமை சஹாபாக்களே, நீங்கள் உதவிகளை செய்யுங்கள், நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, நரகத்தை விட்டு எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இத்த அல்லாஹ்வுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், ஒரு பேரிச்சம்பரத்தை தர்மம் பண்ணியாவது நரகத்தை விட்டு என்ன செய்து கொள்ளுங்கள், உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவாங்க. ஒரு சஹாபி கேட்பாரு, அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கு ஒரு பேரிச்சம்பளம் கூட இல்லை, அதை கூட சதக்கா பண்ண முடியும், அந்த அளவுக்கு என் வசதி, ஒரு பேரிச்சம்பளம் என்கிட்ட இல்லை, நான் எப்படி நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள்வது என்று அவர் கேட்ட போது,
நபிகள் நாயகம் சொன்னார்கள், இஸ்பாவோ நீங்கள் நன்மைக்கு பரிந்துரை செய்யுங்கள், நன்மையை ஏவுங்கள், பிற மக்கள் நன்மையை செய்ய நீங்கள் தூண்டுங்கள். அப்படி தூண்டினால் தூஜரு அந்த நன்மையை உங்களுக்கும் அல்லாஹ் தருவான் என்று சொல்றாங்க. அப்ப இந்த அருமை சகோதரர்களே, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்ன, எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மை என்று வந்துவிட்டால் யாரு செய்யறா என்று பார்க்காமல், யாரு நன்மையை செய்தாலும் செய்யக்கூடிய செயலை பார்த்து அந்த நன்மைக்கு தூண்டுதலாக இருந்தாங்களோ, அந்த நன்மையில பங்கு வகித்தாங்களோ, நான் முஸ்லிம்கள் நன்மையை செஞ்சாலே அதுல போய் சப்போர்ட் பண்ணாங்களோ, அது போன்றே நபிகள் நாயகம் நன்மையை தூண்டியது போன்றே, நன்மையில் போட்டி போட்டது போன்றே, சஹாபாக்கள் நன்மையில் போட்டி போட்டது போன்றே, நாமும் போட்டி போட்டு நன்மைகளில் முந்தக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ்வுக்கு அருள்வானாக என துவா செய்து முடிக்கிறேன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. இந்த வாரத்துடைய துஆ என்ன சொன்னா, இமா முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவர்கள் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமின் 397வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் வந்து பதிவு பண்ணிருக்காங்க. வுது செய்தவுடன் ஓத வேண்டிய துஆ என்ன, நம்மள பல பேருக்கு தெரியலாம் தெரியும், ஆனா பல பேர் அமல் பண்றது இல்ல. வுது செய்து முடித்தவுடன் ஓத வேண்டிய துஆ, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு وَحِدَهُ لَا شَرِيكَ لَهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ என்கிற துஆவை நீங்கள் ஓதுங்கள். அப்படி ஓதினால் அதற்குரிய இது சின்ன துஆ, சாதாரண ஈஸியா நீங்க முகத்தை தொடச்சுக்கிட்டு கையை தொடச்சுக்கிட்டு செஞ்சுக்கலாம், இதை நீங்கள் ஓதிவிடலாம். இதை ஓதினால் இதற்குரிய சிறப்பு என்ன, நன்மை என்ன என்று சொன்னால், இவருக்காக சொர்க்கத்தின் 8 வாசல்களும் திறக்கப்படும். யாருக்கு? ஒது செஞ்சு முடிச்சவனே இந்த துவா ஓதினாரு, கரெக்டா 5 வேளை ஓது, 5 தடவை சொன்னாரு, அவருக்கு சொர்க்கத்தின் 8 வாசல்களும் எப்படி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சொர்க்கத்தின் 8 வாசலும் திறக்கப்படுமோ, அதே மாதிரி இவருக்காக சொர்க்கத்தின் 8 வாசல்களும் திறக்கப்படும் என்பதை நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் இந்த செய்தியை சொல்றாங்க. அப்ப என் அருமை சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற துஆக்களை சொல்லுகிற போது சஹாபாக்கள் போட்டி போட்டு மனப்பாடம் பண்ணாங்களே, அமல் பண்ணாங்களே, பிறகு தாவா செஞ்சாங்களே, அப்படி மனப்பாடம் பண்ணக்கூடிய அமல் பண்ணக்கூடிய தாவா செய்யக்கூடிய அன்மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ்வாக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய எல்லா விதமான இபாதத்துகளையும் அல்லாஹ் அங்கீகரித்து நாளை மறுமையிலே மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபிமார்கள் சித்தீக்கின்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்களோடு இதுபோல தங்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. அல்லாஹும்மா ஐஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் وَأَذِلَّ الشِّرْكَ وَالْمُشْرِكِينَ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا حَسَنَةً وَفِي الْآخِرَةِ حَسَنَةً وَقِنَا عَذَابَ النَّارِ وَآخِرُ دَعْوَانَا أَنِ الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ.